ஸ்ரீ மகாபக்த விஜயம் துளசிதாசர் சரித்திரம் 7வது அத்தியாயம். துளசிதாசருக்கு அனுமார் தரிசனம் தந்தது. கேளுங்கள் சித்தர்களே என்று நாபாஜி சித்தர் சொல்லுவார். அலகைகள் இரண்டும் மறைந்தபின் துளசிதாசர் மாலை பர்யந்தம் மாதவனை தேடித் திரிந்து சூர்யாஸ்தமனமாகும் தருணத்தில் பாராயணமாகும் வீட்டுக்கு எதிரில் இருந்து கொண்டு அனுமார் வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். அத்தருவாயில் அனுமார் யதாபிரகாரம் ஓர் விருத்த பிராமணன் மேல் வேதாளம் சொன்ன குடிகளுடன் வர அவரைக் கண்ட துளசிதாசர் வேதாளம் உரைத்தது மெய் என்று நம்பி அவ்வேதியனை வலம் வந்து பணிந்து, ஓ சுவாமி, நீர் எவ்வீதியில் இருக்கிறவர் என்று வினாவ அனுமார் மாறுத்தரம் சொல்லாது பாராயணம் நடக்கும் வீட்டுக்குள் பிரவேசித்தார். துளசிதாசர் பாராயணமாக மட்டும் காத்திருந்து எல்லா வேதியர்க்கும் பின்போகும் மந்தனரை மறித்து, ஓ சுவாமி, உம்மை நோக்கின் மிகவும் புண்ணிய புருஷராக தோன்றுகிறது, ஆதலால் உம் இருப்பிடத்துக்கு அடியேனும் வருகிறேன் என்று பணிய ஆஞ்சநேயர், என் இருப்பிடம் வெகு தூரம், அன்றி நான் தனித்து இருக்கிறவன், ஒருவருடைய சங்கம் செய்வதே இல்லை என்று சொல்ல, ஹரிதாஸ், ஓ மாதவனே, உமதிடம் அனுகிரகம் பெற்றுக்கொள்ள வாஞ்சித்தேன், ஆதலால் என்னையும் கருணையுடன் உமது ஆசிரமத்துக்கு அழைத்துக் கொண்டு போம் ஐயா என்று வணங்க, ராகவதூதன், நான் ஏழை பிராமணன், எனக்கேன் வந்தனம் செய்கிறாய், அல்லாமல் எனக்கு ஓர் மந்திரமும் தெரியாது, இப்புராணிகர் மகா ஞானவான், அநேகருக்கு உபதேசமும் செய்கிறவர், ஆகையால் அவரை அடுத்தாயானால் உன் இஷ்டப்படி நடக்கும் என்று அறிந்து பிராமண கூட்டத்தில் புகுந்து மறைந்து போனார். உடனே ஹரிபக்தன் மறையோர் கணத்தில் புகுந்து ஒவ்வொருவராய் பார்த்துக்கொண்டே வர அந்தணர்கள், என்னடா முரடனாயிருக்கிறாய், எல்லோரையும் மறித்து மறித்து முகத்தை உன்னி உன்னி பார்த்துக்கொண்டே வருகிறாய் என்று வாயில் வந்தபடி பேசத் தொடங்கினார்கள். துளசிதாசர் அவர் உரைக்கும் பன்மொழிகளை காது கொடுத்து கேட்காமல் எல்லோரையும் பார்த்து விருத்தரை காணாமையால் அம்முதுமறையோர் அனுமாரேயாம் என நிச்சயித்துக் கொண்டு மறுநாள் அந்தி வேளை வந்து அனுமார் வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். அனுமார் வழக்கப்படியே வந்து துளசிதாசரை பார்த்து, அடா, இவன் இன்றைக்கும் இவ்விடத்தில் எவனைப் போல் காத்துக் கொண்டிருக்கிறான் என்று வதனத்தை காட்டாமல் அப்பக்கமாக திருப்பிக் கொண்டு அதி துரிதமாய் புராணிகர் வீட்டுக்குள் போகப் போகையில் துளசிதாசர், இதோ நம்மை பார்க்காமல் அதோ போகிற அந்தணரே அனுமார் என்று அவர் அருகில் சென்று பாதங்களை பிடித்துக் கொண்டு, ஓ சுவாமி, நீர் நேற்று மோசம் செய்து பிராமண கூட்டத்தில் புகுந்து மாயமாய் போய்விட்டது போல் இன்றைக்கு போகிறதை பார்க்கிறேன் என்று அசையாமல் நிறுத்திவிட்டார். அதற்கு ஆஞ்சநேய புத்திரன் முனிவு கொண்டு, அடா மூடா, பாராயணம் கேட்கப் போகும் என்னை ஏன் மறித்து வருத்துகிறாய், என் நடிகளை விட்டுவிடு, யான் உனக்கு உபதேசம் செய்ய ஏதோ ஓர் மந்திரம் இப்புராணிகளிடம் கற்றுக்கொண்டு வருகிறேன் என்று கூறினார். ஹரிதாசர், ஓ சுவாமி, நீர் யார், எவ்விடத்தில் இருக்கிறவர், உமது பெயர் என்ன, பகவான் அறிய உண்மையை சொல்லும் ஐயா என்று வருந்தி கேட்க, அனுமார், இதென்ன வல்லடி வழக்காயிருக்கின்றது, நான் யாரானால் உனக்கு என்ன, உனக்கும் எனக்கும் ஏதோவோ சம்பந்தம் இருந்தால் அல்லவோ இப்படி கேட்க வேண்டும், நடுக்கொள்ளைக்காரன் போல் இரண்டு நாளாய் இவ்விடத்தில் இருந்து கொண்டு தொந்தரவு செய்கிறாய், ஷீ போ என்று கடின வார்த்தைகள் ஆட, பாகவதன், உம்முடைய யதார்த்தத்தை நான் அறிந்து கொள்கிற வரியந்தம் விடமாட்டேன் என்று பலாத்காரம் செய்தார். அனுமார் கோபித்து கால்களை திமிரி பிடுங்கிக் கொண்டு மிகவும் பதைத்து தூரமாக குதித்து மனம் கொதித்து, நான் புராணம் கேட்கப் போவதை தடுக்கிறாயா, சலத்தை தொடுக்கிறாயா, என் விரதத்தை கெடுக்கிறாயா, துன்பத்தை கொடுக்கிறாயா, பலவந்தமாய் அடுக்கிறாயா, இனி இப்படி செய்வையாயின் வாயில் வந்தபடி திட்டி விடுவேன், பற்களை தட்டி விடுவேன், தலைமேல் குட்டி விடுவேன், துண்டாக வெட்டி விடுவேன் என்று உரைத்து புராணிகர் வீட்டுக்குள் போய்விட்டார். துளசிதாசர் இவர் அனுமாரேயாம் என நிச்சயித்துக் கொண்டு பாராயணம் கேட்டு வரும்போது தொடர்ந்து உண்மை அறிந்து கொள்ளலாம் என்று ஆஞ்சநேயர் வரவை பார்த்துக் கொண்டிருக்க, மாருதி புராண பாராயணம் முடிந்ததும் மறையோரெல்லாம் போன பின்பும் வெகுநேரம் இருந்து துளசிதாசன் இருக்கின்றானோ இல்லையோ என்று எட்டி பார்த்தார். பரம பாகவதன், வாரும் சுவாமி, நான் வெகு நேரமாய் உமது வரவுக்கு எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று புராணிகர் வீட்டுக்குள் புகுந்தார். அனுமார், ஓவோ, இவன் சூதறிந்த கள்ளனாயிருக்கிறான், இவ்விடத்தில் என்ன விபரீதம் செய்வானோ என வெளிப்பட்டு மாயமாய் மறைந்தார். துளசிதாசர் பல பக்கங்களில் தேடி பார்த்து காணாக்குறையால் நல்லதாகட்டும், நாளைக்கு ஓர் மார்க்கம் ஏற்படுத்திக் கொள்ளுகிறேன் என்று அறிந்து தன் இருப்பிடம் சேர்ந்து மறுநாள் மாலையில் இங்கு வந்திருந்தார். நேர்வழியில் சென்றால் துளசிதாசர் ஒம்பு செய்வார் என்று மாயமாய் புராணிகர் வீட்டில் பிரவேசித்து ராமாயணத்தையே அன்புடன் கேட்டுக் கொண்டிருந்தார். ஹரிபக்தன் வெகுநேரம் காத்திருந்தும் விருத்த பிராமணர் வர காணாமையால் வியாகுலத்துடன் புராணிகர் வீட்டில் எட்டி பார்த்து முதுமறையோர் இருக்கக் கண்டு ஆனந்தம் கொண்டு அவர் அருகில் சென்று சுவாமி என புகன்று வந்தனம் செய்து, ஓ சுவாமி, நேற்று எந்த வழியாய் போனீர், இன்று எவ்வழியாய் வந்தீர், கருணையுடன் சொல்லுமையா என்று பணிந்தார். அதற்கு அனுமார், அடாடா, இவன் உள்ளேயும் வந்துவிட்டானே என்று உடல் நெளிந்து முகம் சுழித்து கண் வெறித்து மனம் கொதித்து மிக பதைத்து தலையை அசைத்து முகங்கையால் இடித்து துளசிதாசருக்கு முதுகை காட்டி அவரை பார்க்காமலும் மாறுத்தரம் சொல்லாமலும் கண்களை மூடிக்கொண்டு ஸ்ரீராம காதையை சிரவணம் செய்து கொண்டிருந்தார். பாகவதன் அனுமார் காதலிகள் தலையை சாய்த்து, ஓ சுவாமி, அடியேன் மீது இவ்வளவு வெறுப்பு ஏன், அருவறுப்பு ஏன், சற்றே கண்களை திறந்து முனிவை துறந்து சொல்லலாகாதோ என்று கூற, மாருதி, சிரவணத்துக்கு விரோதம் வருகிறது என குரோதம் கொண்டு மௌனமாகவே இருந்தார். துளசிதாசர் முன்போலவே பலதரம் கேட்டார். அனுமார், அடாடா முட்டாளே, பக்தியுடன் ராமாயணத்தை கேட்கும் போது முன்முனின்று என்னென்னமோ உளறிக்கொண்டிருக்கின்றாய், எட்ட போய் உட்காரும் பிள்ளாய் என்றார். துளசிதாசர், எளியே நெட்ட போனால் நீர் பொட்டென போய் விடுவீர், உம்மை விட்டு பிரியாமல் கெட்டவே இருப்பேன் என்று உரைத்தார். ஆஞ்சநேயர், இதென்னடா சல்லையாயிருக்கின்றது, கொள்ளை போன இடத்தில் பிள்ளையை வரிகொடுத்தாற் போல இக்கள்ளனிடம் அகப்பட்டுக் கொண்டு வெள்ளிரவனானோம் என்று சல்லென்று விழுந்து கீழே தள்ளி எழுந்து வேறிடத்தில் போய் உட்கார்ந்தார். ஹரிசர் தாயை போல் கூடவே தொடர்ந்து அவர் அருகில் வீற்றிருந்து, ஏழையின் மீது இவ்வளவு கோபம் ஏனையா என்று முன்போலவே எந்த வழியாக வந்தீர் என்று கேட்கத் தொடங்கினார். ராகவதூதன், அடா, இதென்ன கோரமாயிருக்கின்றது, நான் எந்த வழியாவது வருகிறேன், எம் மார்க்கமாவது போகிறேன், இதை குறித்து நீ யாரடா கேட்கிறவன், சிரவணத்தை மீட்கிறவன், எட்டிக்கணையான மட்டிப்பயலே என்று அறிந்து ராமாயணம் கேட்பதில் சித்தத்தை வைத்திருந்தார். ஹரிதாசர், ஓ சுவாமி, இன்றைக்காவது கருணை கூர்ந்து ஆட்கொள்ளும், நேற்றை போல் காற்றாய் மறைந்து போக வேண்டாம் என்று பலதரம் கெஞ்சத் தொடங்கினார். அனுமார், என்னடா முழுமூடனாயிருக்கின்றாய், வஞ்சியர் போல் கொஞ்சுவது போல் கெஞ்சுகிறாய், அன்புடன் கேட்டு இன்பமடையும் வேளையில் தென்புடையவனாய் துன்பம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றாய், எலும்புகள் முறிய முன்போல் உதைத்து பின்பாவது கேட்கட்டுமா என்று எழுந்து வேறிடத்தில் உட்கார்ந்தார். ஹரிதாசர் கூடவே தொடர்ந்து அவர் அருகில் உட்கார்ந்து, ஓ சுவாமி, நிஷ்காமி, முனிவு கொள்ள வேண்டாம், நீர் அனுமார் என்பதில் சந்தேகமே இல்லை, அடியேன் பன்னிரண்டாண்டாக பகவானை காணும் பொருட்டு அவாக்கொண்டிருக்கிறேன், ஆதலால் அப்பராத்பரனுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கும்படியாக கருணை கூறல் வேண்டும் என்று மிகவும் பிரார்த்தித்தார். அனுமார், அடாடா, இதென்ன கர்மமாயிருக்கின்றது, இவனுக்கு எத்தனை விதங்களாய் உரைத்த போதும் கேட்காமல் சலசலா வளவளா என்று ஓயாமல் என்னென்னமோ பிதற்றிக் கொண்டிருக்கின்றான், ராமராமா, இதற்கு நான் என்ன செய்யட்டும் என்று வாட்டமுற்றார். ஹரிபக்தன், ஓ சுவாமி, இப்போது தாங்கள் துதித்தது எந்த மகானுபாவரையோ அவரையே நானும் காணும் பொருட்டு அதிக அவா கொண்டிருக்கிறேன், அவருடைய தரிசனம் எனக்கு கிடைக்கும்படியாய் செய்வீரே, உம்மை என் ஆயுள் பர்யந்தம் மறக்கவே மாட்டேன் என சத்தியம் செய்தார். அதற்கு ஆஞ்சநேயர், அடாப்பா, உனக்கு வந்தனமாவது செய்கிறேன், சற்று நேரம் பேசாமல் இரு, பாராயணம் முடிந்தபின் கூசாமல் பல வார்த்தைகள் பேசலாம் என்றார். துளசிதாசர் வந்தனம் செய்து, ஓ மகானுபாவா, சத்தியநாவா, நீரே ராமாயணத்துக்கு ஆதிகாரணராய் இருந்தும் ஒருவர் சொல்ல கேட்கவும் வேண்டுமோ என்று சொல்ல, அவ்வாக்கியத்தை கேட்ட வாயுகுமாரன் பிரமித்து, ஓவோ, இவன் நமது மர்மமெல்லாம் அறிந்த பிரம்மதேவனைப் போல் பேசுகின்றானே, ஒருவேளை இச்சபையில் உள்ளோர்க்கு நாம் அனுமானனை தெரிந்தால் இவனைப் போலவே நமக்கு வேஷ்டை உண்டாக்குவார்கள், இவனுக்கு எவ்வித உபாயத்தால் தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற யோசனைகளோடும் கூடியிருந்து மறுமொழி உரைக்காமல் புராணம் முடிந்தபின் பிராமண கூட்டத்தில் புகுந்து மாயமாக மறைந்தருளினார். உடனே ஹரிதாசன் அந்தனர் கணத்தில் புகுந்து ஓடி வாயிலின் மத்தியில் நின்று கொண்டு ஒவ்வொருவருடைய வதனத்தையும் உன்னி உன்னி பார்த்து நீரல்ல நீரல்ல என்று உரைக்கும் போது ஆதிவருணர் முனிவு கொண்டு தூஷண வார்த்தைகள் விண்டு, இவனென்ன சுங்கக்காரனைப் போல தடுத்து எல்லோரையும் சோதனை செய்துவிட்டுக் கொண்டிருக்கின்றான், இவன் கன்னத்தில் அரைந்து மென்னியை பிடித்து தள்ளிவிடுங்கள், நகங்களால் தீரி கிழிவிடுங்கள், ஆளுக்கு ஓர் உதை கொடுங்கள், பஸ்மமாய் போகச் சாபமிடுங்கள், நெருக்கி கட்டிக்கொண்டு போய் சூலத்தில் நடுங்கள் என்று உரைக்கும் மொழிகளை ஹரிபக்தன் செவி கொடுத்து கேட்காமல் அனுமாரை காண வேண்டும் என்னும் ஆவலால் தீரமுள்ள வீரராய் ஒருவரையின்றி இருவரை விடாமல் அனுமாரை நாடி காணாமல் வாடி விரைவாய் ஓடி பல பக்கங்களில் தேடி எல்லாருடைய கண்களை மூடி என் திசை போனார் ஓடி என பல வார்த்தைகள் ஆடி தன் இருப்பிடம் வந்து மிகவும் நொந்து துக்காக்னியால் வெந்து நாளைக்கு கட்டிப்பிடிக்கிறேன் என்று உவந்து மறுநாள் அந்தி வேளையில் போய் காத்துக் கொண்டிருந்தார். அப்போது அனுமார் எப்போதும் போல் புராணிகர் வீட்டுக்குள் வந்து ராமாயணத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். துளசிதாசரோ புறத்தில் வெகுநேரம் காத்துக் கொண்டிருந்து பின்பு பாராயண சபையில் புகுந்து விருத்த விப்ரரை பார்த்து கரங்களை சேர்த்து ஓ மாயா வினோதனே, உம்மை கண்டுபிடிக்க என்னால் ஆகுமோ? உம்மாலன்றி பிறரால் என் துயர் போகுமோ? கருணை கூர்ந்து இன்றைய தினமாவது ஸ்ரீராமருடைய தரிசனம் அடியேன் பெரும்படியாகச் செய்ய வேண்டும் என் கர்த்தனே என்று அவர் தாள்களில் வீழ்ந்து ஆட்குடல் வேண்டும் என ஸ்தோத்திரம் செய்யத் தொடங்கினார். அதற்கு மாருதி, அடா மட்டி பிராமணா, கொடாக்கண்டனே விடாக்கண்டன் பிடித்தால் போல என் பின் தொடர்ந்தாய். ஸ்ரீராமர் வைகுந்தத்தில் இருக்கின்றார். நீ அவர் மீது அதிக பக்தி உடையவனாயிருப்பது மெய்யானால் வைகுந்தத்தில் போய் பார்த்து வா. இவ்விடத்தில் ஸ்ரீராமர் எங்கிருக்கிறார்? உனக்கு சைத்தியம் மேலிட்டு பைத்தியம் பிடித்திருக்கின்றது. இது தீர வைத்தியரிடத்தில் போ. என் அருகில் வரவே வேண்டாம். ஒரு வார்த்தையும் பேச வேண்டாம். எதிரிலும் நிற்க வேண்டாம். போ போ என்று உரைக்க துளசிதாசர், ஓ என் சத்குருநாதனே, மெய்ஞான போதனே, உமது கருணையால் வைகுந்தத்திற்கு போய் மகாவிஷ்ணுவையும் பார்த்து வருவேன். இது ஓர் பெரிய காரியமா? வைகுந்தம், கைலாயம், நிகத்ரி, இமயகிரி முதலானதுகளை தாண்டி போய் பூமியில் 1000 யோஜனை தூரம் பதிந்தும் விண்ணில் 1000 யோஜனை தூரம் உயர்ந்தும் மிகவும் விசாலம் பொருந்தியிருக்கும் சஞ்சீவி பர்வதத்தை ஓர் கரத்தில் தாங்கிக் கொண்டு ஓர் கணத்தில் வந்து ராம லட்சுமணாதியரை காத்த வீராதி வீரன் நீயல்லவா? இப்பேர்கொத்த அதிசூரனாகிய உம்மை அடைக்கலம் புகுந்த எனக்கு ஓர் குறையும் உள்ளதோ என்று தும் தும் என்று குதித்து கூத்தாடினார். பல சங்கீர்த்தனங்களை பாடினார். அப்போது அஞ்சனிகுமாரன், அடாடா, ஏன் துள்ளி குதிக்கிறாய்? வேண்டாம் வேண்டாம். நீ கற்ற சஷ்ட கல்வியையும் புஷ்டிபலத்தையும் துஷ்டகுணத்தையும் பிரஷ்டத்தனத்தையும் என்னிடம்தானா காட்ட வந்தாய்? ஜம்பத்தை நீட்ட வந்தாய்? போதும் போதும், இனி இவ்விடத்திலிருந்து எழுந்து சட்டமாய் வெளியில் போய் உன்னை போன்றவர்களிடம் உன் சிரேஷ்டத்தை காட்டு என்று கடுகடுத்து உரைக்க துளசிதாசர், ஓ மாதவனே, இனி உம்மை விட்டு என் உயிருடன் பிரிவேனா? நீர் மிகவும் போததயாளம் உடையவராய் இருந்தும் வெகுநாளாய் அலைந்து திரியும் என்னை வெறுக்கலாமா? அருளான மனதை சுருக்கலாமா? அடத்தை பெருக்கலாமா? எளியேன் செய்த அபசாரத்தை உபசாரமாகக் கொண்டு எவ்விதமேனும் இன்று பகவானை காண்பித்து அருள் வேண்டும் என் ஐயனே, அழிவிலா மெய்யனே, மிகவும் துயனே, அஞ்சனாதேவி புத்திரனே, நல்லோர் மேல் அதிக மித்திரனே, வலிமையால் வீரபத்ரனே, சலன சஞ்சலங்களை நீக்கும் உத்தாரனே என பற்பல விதங்களாக ஸ்தோத்திரம் செய்யத் தொடங்கினார். அதற்கு ராகவ தூதன், ஏதேது பக்தி மிஞ்சி போய்விட்டது, யார் உரைக்கும் தடைப்படாது போதிருக்கின்றதே, இருக்க இருக்க வெண்ணான வார்த்தைகள் புறப்படுகின்றதே, இந்த மட்டும் வஞ்சியை போல் கொஞ்சி கொஞ்சி கெஞ்சினது போதும் போதும் என புகன்று புராணிகர் சமீபத்தில் வெகு நெருக்கமான இடத்தில் போய் உட்கார்ந்தார். ஹரிபக்தன், ஓஹோ, இவர் நேற்றைப் போலவே மோசம் செய்து காற்றாய் பறந்து ஓடிப்போக யோசித்திருக்கிறார் போல் தோன்றுகின்றது என்று கூடவே சென்று அவர் அருகில் நின்று அன்பாய் மொழிகளை புகன்று நம்பிக்கையில்லா காரணத்தால் தன் அங்கவஸ்திரத்தால் அவரது இடது கையை கட்டத் தொடங்கினார். அதற்கு அனுமார், ஓஹோ, மோசம் வந்தது. இதென்ன, நாராயணனை பாராயணம் செய்யும் காலத்தில் திருடனைக் கட்டுவது போல் என்னை இம்முரடன் கட்ட வந்தான். யாருக்கும் இவ்வளவு துணிவு இருக்கலாகாது. நான் இஷ்டமாய் கேட்பதை நஷ்டப்படுத்த வந்த கனிஷ்டனே இவன். இது பரியந்தம் முஷ்டியால் சாகாமல் தப்பியிருப்பது உன் நல்ல அதிர்ஷ்டமே. இனியாயிலும் என் கெட்டவராமல் எட்டப்போடா என படபட என தலைமேல் குட்டி வாயில் வந்தபடி தீட்டி மென்னியை பிடித்து நெட்டி கீழே விழும்படி எட்டி உதைத்தார். ஹரிதாசர் பக்கத்தில் இருந்த வேதியர் மேல் விழுந்து உடனே எழுந்து உடல் பூரித்து மயிர் கூச்செறிந்து அஞ்சலி ஹஸ்தனாய் நின்று கொண்டு, ஆஹா, இனி கிருதார்த்த நானேன் என்று எழுந்தெழுந்து கூத்தாடி விஷ்ணு சங்கீர்த்தனங்களை பாடி அங்கும் இங்குமாய் ஓடி அனுமாரை கொண்டாடி இனி உம்மை விடமாட்டேன் என்று நாடி பின்னும் அவர் கரத்தை சிரத்தையுடன் கட்டத் தொடங்கினார். அப்போது அங்குற்ற தொழுகுலத்தோர் துளசிதாசரை நோக்கி, என்னடா விருத்த பிராமணனோடு போராடுகிறாய், வாயில் வந்தபடி பாடுகிறாய், அங்கு இங்குமாய் ஓடுகிறாய், வேசையைப் போல் கூத்தாடுகிறாய், சி நாயே பேயே, நாளையோடு இச்சபைக்குள் வர வேண்டாம் என்று அதட்டத் தொடங்கினார்கள். அதற்கு துளசிதாசர் மாறுத்தரம் சொல்லாமல் அனுமார் கையை தன் வஸ்திரத்தால் இறுக்கி கட்டி கெட்டியாய் பிடித்துக் கொண்டு, ஓ சுவாமி, இனி நீர் ஓடிப்போவதை பார்க்கிறேன் என சந்தோஷம் மேலிட்டால் சிரித்தார். ஆஞ்சநேயர், ஓஹோ, இவன் சூதறிந்த கள்ளனாய் இருக்கின்றான். நம்முடைய சூதை யாரோ இவனுக்கு உரைத்தது போல் காண்கின்றது. இனி நம்மை இவன் விடப்போகிறதில்லை. சகாதேவனிடமும் அரவானிடமும் அகப்பட்டுக் கொண்ட ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவைப் போல நாம் இவனிடம் அகப்பட்டுக் கொண்டோம். இனி சாந்தமாகவே இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று உன்னி துளசிதாசரை நோக்கி, ஓ பிராமணோத்தமா, பாராயண காலத்தில் பேசினால் தோஷம் வரும். சீதாராமா என்று தியானம் செய்து கொண்டு சந்தடி செய்யாமல் இரு. பாராயணம் முடியும் பரியந்தம் பூரு. பகவத் பாராயணமே சகல பாக்கியமும் தரும் கற்பகத்தரு. சகலருக்கும் ஸ்ரீமன் நாராயணரே பரமகுரு என்று உரைத்து சிரவணத்தில் சித்தத்தை பக்தியுடன் வைத்திருந்தார்.
ஹரிதாசர், ஓ சுவாமி, ஸ்ரீமன் நாராயணரை நீர் போகும்போது எனக்கு தரிசனம் தரும்படியாக செய்கிறீரா என்று வணங்க, வாயுகுமாரன், இப்போது ஒன்றும் பேசாதே, எல்லாம் புராணம் முடிந்தபின் பார்த்துக் கொள்ளலாம் என பரமபாகவதன், போகும்போது பார்த்துக் கொள்வோம் என்பது சந்தேக வார்த்தையாயல்லவா இருக்கிறது. நிச்சயமாய் புராணம் முடிந்தபின் ஸ்ரீ பரமாத்மாவை காட்டுகிறேன் என சத்தியம் செய்தாலொழிய எனக்கு திருப்தியாகாது. ஆதலால் ஸ்ரீமன் நாராயணர் மேல் ஆணையிடுமையா என்று பலாத்காரம் செய்ய, அதற்கு ராகவதூதன், இது நல்ல அகடவிகட சாமர்த்தியம்தான். கூடிய மட்டும் இவன் கெட்டிக்காரன் தான். இருக்க இருக்க ஆயாசத்தையே கொடுத்துக் கொண்டு வருகிறான். இனி இவனிடம் பேசாமல் இருப்பதே உத்தமம் என்று ஓர் மொழியும் ஆடாமல் இருந்தார். துளசிதாசர், ஓ சீதா பிராட்டியின் சோகநாசனே, இப்படி பேசாமல் பாசாங்கு செய்துதானே என்னை மோசம் செய்து கொண்டே வந்தீர். உம்முடைய வேஷத்தை நான் அறிந்து கொண்டேன். இனி துவேஷமில்லாமல் ரிஷிகேசனை காண்பித்தே நீர் போக வேண்டும் என்று மற்றொரு கரத்தையும் கட்டத் தொடங்கினார். ஆஞ்சநேயர் அதி கோபத்துடன் துளசிதாசர் முகத்தில் காரி உமிழ்ந்து, அடா யமகாதகா, பஞ்சமா பாதகா, உன்னை போல் சீயும் சுரணையும் இல்லா மட்டி ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை என்று வைது அந்தணர்களை நோக்கி, ஓ ராமாயணத்தையே அத்தியந்த பக்தியுடன் கேட்கும் பூசுரரே, இந்த முரணன் இரண்டு மூன்று நாளாய் இவ்விடத்தில் பலாத்காரமாக வந்து என்னை ராமாயணத்தை கேட்க விடாமல் தொந்தரவு செய்கிறான். இவனை யாரும் தண்டிக்கிறவர்கள் இல்லையா, கண்டிக்கிறவர்கள் இல்லையா, இவனுக்கு என்னை என்று யாரும் அகப்படவில்லையா, நான் செய்து கொண்ட தொல்லையா என்று கூக்குரலிடத் தொடங்கினார். அப்போது அருகில் இருந்த மறையோர் துளசிதாசரை பார்த்து கரத்தை பிடித்து ஈர்த்து, நீ இரண்டு மூன்று நாளாக விருத்த மறையோனை அலங்கோலம் செய்வதன்றி சிரவணத்தை பங்கப்படுத்திக் கொண்டு வருகின்றாய். உன்னை இவ்விடத்தில் மரியாதையுடன் அழைத்துக் கொண்டு வந்தவனையும் உன்னையும் இப்போதே வெளியில் தள்ளிவிடுகிறோம் என்று புகழ. அப்போது புராணிகர், ஆம் ஆம், இந்த பிராமணன் வெகு இடக்கனாகவே இருக்கிறான். ஆதலால் இவனுடைய கர்வத்தை நீங்கள் அனைவரும் கூடி அடக்கி வெளியில் தள்ளிவிடுவதே நன்மை என்று அறிந்தார். சபையில் உள்ள யாவரும் என்ன சந்தடி என்று இருவரையும் வெளியில் தள்ள ஆரம்பித்தார்கள். அப்போது அனுமார், ஓ பிராமணோத்தமர்களே, புரத்தாபியமுள்ள என்னை இந்த துஷ்டனிடத்தில் காட்டிக் கொடுப்பது உங்களுக்கு அழகோ என்று அம்மறையோர் கூட்டத்தில் நுழைந்து அங்குமிங்கும் ஓடத் தொடங்கினார். துளசிதாசர் ஆஞ்சநேயர் கைகளில் கட்டியிருக்கும் வஸ்திரத்தை விடாமல் உறுதியாய் பிடித்துக் கொண்டு கூடவே ஓடத் தொடங்கினார். அனுமார் துளசிதாசரை சோதிக்க வேண்டி அதிவேகத்துடன் அந்தணர்களை கீழே தள்ளிக்கொண்டே பல பக்கங்களில் ஓடும்போது, துளசிதாசருக்கு வீட்டின் சுவரும் ஸ்தம்பங்களும் பூசுரர் மஸ்தங்களும் இடிபட்டு உதரத்திலும் சிரத்திலும் ரத்தம் புறப்பட்டு தட்டுக்கட்டு தடுமாறிக்கொண்டே வஸ்திரத்தை விடாமல் கூடவே தொடர்ந்தார். அனுமார் புராணிகர் வீட்டில் ஓ என்னும் கூக்குரல் உண்டாக்கி வெளிப்பட்டு வாயுவேகத்தை பார்க்கிலும் அதிவேகமாக ஓடும்போது, ஹரிதாசர் அவருடன் ஓடுவதற்கு கூடாமல் வஸ்திரத்தை விடாமல் கீழே விழுந்து தரையில் தேகமெல்லாம் உராய்ந்து தேய்ந்து ஓய்ந்து சாய்ந்து ஸ்மரணை கெட்டு ஒரு பக்கத்தில் மூர்ச்சையாய் விழுந்துவிட்டார். உடனே மாருதி மாயமாய் மறைந்து துளசிதாசர் அடைந்த ஆயாசத்துக்கு அயர்ந்து வைராக்கியத்தை குறித்து வியந்து இனி தரிசனம் தரல் வேண்டும் என நயந்து ஒரு பக்கத்தில் நின்றிருந்தார். பின்பு துளசிதாசர் நெடுநேரம் மூர்ச்சையடைந்திருந்து அனுமாரை காண வேண்டும் என்னும் அவாவினால் தெளிந்து ஆஞ்சநேயரை காணாமல் நொந்து சோகம் மிகுந்து, இனி இத்தேகத்தை வைத்திருப்பதைக் காட்டிலும் மரணமாவதே உத்தமம் என்று துணிந்து தரையில் தலையை மோதிக்கொள்ளப் போனார். உடனே கருணாநிதியாகிய மாருதி தன் இரு ஹஸ்தங்களால் துளசிதாசருடைய மஸ்தகத்தை தாங்கிக் கொண்டு, அப்பா ஒப்பிலா பக்தனே, என்னை காணும்படியான யுக்தனே, எனக்குள்ள வழக்கமான முரட்டுத்தனத்தை காண்பித்து உனக்கு அதிக துக்கத்தை கொடுத்தேன். இதை குறித்து என்மேல் முனிவு கொள்ளாமல் க்ஷமிப்பாயப்பா என்று அன்பான உரையாடினார். அப்போது துளசிதாசருக்கு உற்ற ஆயாசங்கள் எல்லாம் நீங்கி ஆனந்தம் ஓங்கி திக்கென்று எழுந்து சேவடியில் விழுந்து, ஓ மாதவனே, கொடியேனாகிய அடியேனுக்கு உம்முடைய தரிசனம் தந்தீரோ செய்தீரோ ஆட்கொள்ளவும் உவந்தீரோ? ஆஹா, உம்மை இன்று தரிசனம் செய்ய என்ன பாக்கியம் செய்தேனோ, எத்தவும் செய்தேனோ, எவ்வளவு யோக்கியனானேன், எவ்வளவு சாக்கியனானேன் என்கிற பற்பல உரைகள் பகரும்போது அனுமார் அதி சந்தோஷ சித்தராய் துளசிதாசனை மார்புடன் அணைத்துக் கொண்டு, ஐயா துளசிதாசனே, முகவிலாசனே, என்னால் ஆக வேண்டிய காரியம் என்னமோ தெரியச் சொல்லும் என்று கேட்க, ஹரிதாசர், ஓ என் ஆண்டவனே, ஸ்ரீராமருடைய தரிசனமே எனக்கு வேண்டியது என்றார். அஞ்சனேசனையன், நீர் நெடுநாளாக தவம் செய்தும் பிரசன்னமாகாத பகவான் நான் சொல்வதற்காக தரிசனம் தருவாரா என்று கூற, பரம பாகவதன், பகவான் தரிசனம் பார்க்காவிட்டால் பாவியனுடைய ஆவி இருந்தால் பிரயோஜனம் ஏது என்று கூறினார். வாயுகுமாரன், பகவான் அநேக அவதாரங்கள் எடுத்து அரூபமாயிருக்கிறவராயிற்று, நிரூபமாயிருக்கிற பரமாத்மாவை எப்படி தரிசிக்க கூடும் என்று கூறினார். ஹரிபக்தர், பகவான் பக்தன் நினைத்த வண்ணமாய் ரூபம் எடுத்து தரிசனம் தருபவர் ஆதலால் தேவரேர் உபதேசித்த ஸ்ரீராமர் சீதா சமேதனாய் கருடவாகனாரூடராய் பரத சத்ருக்னருடன் வந்து காட்சி கொடுத்தால் ஒழிய என் தாட்சி நீங்காது என்றார். அனுமார், திரேதாயுகத்தில் எடுத்த அவதாரத்தை கலியுகத்தில் எப்படி காணக்கூடும் என்று கேட்க, ஹரிதாசர், பிரகலாதனுக்காக நரசிங்க ரூபமுடன் ஓர் தூணிலிருந்து வெளிப்பட்ட பகவான் ஸ்ரீராமாவதாரத்துடன் வருவது துர்லபமோ? அன்றி மச்ச கச்ச வராக வாமனமாகவும் மோகினியாகவும் மூலபல நாசத்துக்காக அநேக ராமராகவும் நாரதரை பங்கம் செய்ய பல கிருஷ்ணராகவும் இன்னும் அநேக வடிவங்களாகவும் அவதாரம் செய்த மாயா விலாசன் அடியேன் கூறிய ரூபத்துடன் வருவதற்கு ஓர் தடை உண்டோ? சீக்கிரம் பகவானே வரவழியுமையா என்று கூற, அனுமார், நினைத்த மாத்திரத்தில் கபட நாடகனாகிய பகவான் பிரசன்னமாக லேசானவரோ என்றார். துளசிதாசர், இந்த க்ஷணம் அந்த பராத்பரனுடைய தரிசனம் கிடைக்காவிட்டால் என் உயிர் தெரியாது, உமக்கு இது தெரியாதோ என ஆஞ்சநேயர் துளசிதாசருடைய தீவிரத்துக்கு வெச்சி, ஓ புண்ணியவானே, நாளைய தினம் நீர் இருக்கும் தெருவில் பகவானை வரும்படியாக செய்கிறேன், ஸ்ரீராமரை தரிசனம் செய்து ஆனந்தம் அடையலாம் என்று அறிந்து மறைந்து தன் இருப்பிடம் சேர்ந்தார். கேட்டீர்களோ சித்தர்களே என்று நாபாஜி சித்தர் பின்னும் சொல்லத் தொடங்கினார்.